Om namo bhagavate vasudevaya.
Om namo bhagavate vasudevaya.
Om namo bhagavate vasudevaya.
Om namo bhagavate
vasudevaya.
Om namo bhagavate vasudevaya.
Hare Krishna.
Hare Krishna.
I'm very fortunate to be in this blessed land.
Inda aashirvadikapatta bhoomiyila irukkaradhukku naan mega adrishtasali.
Dhanya dhanya bhoomi. They can say it's blessed by the lotus feet of Shripad Ramanujacharya.
Inda idam Shripad Ramanujacharyarudaiya thiruvadigalala aashirvadikapatta idam.
And Chaitanya Mahaprabhu.
Chaitanya Mahaprabhuvinudaiya thiruvadigalum inge
pattirukkirathu.
Avar ingum vandirukkalam.
Because it's stated in Sri Chaitanya Charitamrita that in his tour of South India, Chaitanya Mahaprabhu visited thousands of temples all over, left and right, here and there.
Chaitanya Charitamrita sollapattirukkirathu. Chaitanya Mahaprabhu thannudaiya thennindiya yathraiyin bodhu இங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும், அதாவது ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு அவர் அவர் வலதுபுறம் இடதுபுறம் என்று எல்லா பக்கங்களுக்கும் சென்றதாக கூறப்பட்டிருக்கிறது.
So certainly he must have visited Sri Perambadur because that was a famous holy place even before Sri Ramanujacharya appeared there.
அதனால நிச்சயமா சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீபெரும்புதூருக்கும் வந்திருக்கணும். ஏன்னா அது ராமானுஜாச்சாரியர் அங்க தோன்றுவதற்கு முன்பே அந்த இடம் மிகவும் பிரபலமானதாக இருந்து வந்தது.
And these temples, the Shiva temple here and the Lakshmi Narasimha temple just at a little distance, they must have been new at that time.
இங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில், அப்புறம் கொஞ்ச தொலைவில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில், இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் புதிய கோயில்களாக இருந்திருக்கணும்.
So he must have visited them.
அவர் இங்கேயும் வருகை தந்திருக்க வேண்டும்.
Chaitanya Mahaprabhu came to teach the message of Srimad Bhagavatam.
Chaitanya Mahaprabhu Srimad Bhagavatinudaiya செய்திகளை பரப்புவதற்காக வந்தார்.
What is the message of Srimad Bhagavatam?
Srimad Bhagavatinudaiya செய்தி என்ன?
18,000 verses.
அங்க 18,000 ஸ்லோகம் இருக்கிறது.
There's a lot there.
அங்க நிறைய செய்திகள் இருக்கே.
There's one verse which gives the key to how we should live our whole life according to the teachings of Srimad Bhagavatam.
Srimad Bhagavatathil oru slogam irukkirathu. Andha sloganamanadhu eppadi nama Srimad Bhagavatin adipadaila vaala vendum apdigiradhukku oru thiravugolaga seyalpadugirathu.
If we understand the purport of this verse, then our life must take a fully spiritual course.
Andha sloganathinudaiya porulai naam porindukondom appadina nammaludaiya vaalkaiyanadhu muttilum aanmeega paadaila sellum.
Labdhva sudurlabham idam bahu sambhavante manusham arthadam anityam api hadhira turnam yateitana patedanu mritya yava nishrayasaya vishraya kalu sarvatasyat. The meaning of this is that you all heard what I said, right?
Ninga ellaru na enna sonnengiradha kettingalla.
So now I'm going to explain what it means.
Adhukku enna porul abdingiradha na ippa vilakka irukiren.
And you should be able to understand what it means.
அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறதை நீங்க புரிந்து கொண்டாக வேண்டும்.
But there are other living beings here apart from the humans.
ஆனா இங்க பார்த்தீங்க அப்படினா மனிதர்கள் இல்லாம இதர சில உயிரினங்களும் இங்க இந்த இடத்துல இருக்கு.
Some ants and mosquitoes and bugs here and there.
சில எறும்பு இருக்கு, கொசு இருக்கு, அங்கங்க சில பூச்சிகள் எல்லாம் இருக்கு.
So what I'm going to say, they won't understand, you will understand.
Na enna solla porano adha andha poochigal adella purindugadhu ana neenga ellarum purinjipinga.
Because now you have a human body.
Yen appadina ipo unga kitta manitha udal irukirathu.
So this verse says that now you have a human body. That means whoever is a human can understand this.
Andha slogathla enna solla padudna ipo ungalku manitha udal irukkenu அதை யாரால புரிஞ்சுக்க முடியும்னா, மனித உடல்ல யார் இருக்காங்களோ அவங்களால தான் புரிஞ்சுக்க முடியும்.
Because we've had many 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 bodies before this.
ஏனா நம்ம இதுக்கு முன்னாடி பல 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 உடல்களை நம்ம எடுத்துக்கிறோம்.
Now we have the human body.
நம் இப்ப நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு.
So this verse says that now that we have attained the human body.
இந்த ஸ்லோகம் சொல்லுது, இப்ப நமக்கு இந்த மனித உடல் கிடைத்திருக்கிறது.
Which is attained after many births.
இது பற்பல பிறவிகளுக்கு பிறகு அடையப்பட்டிருக்கிறது.
Very rare to attain it.
இதை அடையிறது அப்படிங்கிறது மிக அரிதானது.
We should understand that this human life is very valuable.
நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படினா, இந்த மனித பிறவி மிகவும் மதிப்பு மிக்கது.
But it's also temporary.
அதே நேரத்துல இது தற்காலிகமானதும் கூட.
We won't be here long.
நம்ம இங்க நீண்ட காலத்திற்கு இருக்க மாட்டோம்.
I see this one lady is sitting here with the stick for walking.
இங்க நான் பார்க்கிறேன், ஒரு பெண்மணி நடப்பதற்கு ஒரு குச்சியோடு அமர்ந்து இருக்கிறார்கள்.
So Shripad Shankaracharya, he also talks about this.
Shripad Shankaracharya avarum idai patri pesugirar.
That when you become older you get three legs.
Ungalku eppa vayodhigam varumo appo ungalku moonru kaalgal kidaikkum endrina.
One two legs you already have, then you need one stick for walking.
Unga kitta erkana rendu kaal irukku, adukapra ungalku oru kuchi theva innoru kaalaga nadakkaradhukku.
So this is indicative of the tatkalika nature, temporary nature of everything in this world.
இது எதை குறிக்கிறது அப்படினா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே தற்காலிகமானதாக இருக்கிறது அப்படிங்கறத சுட்டிக்காட்டுது.
So this verse says we should be very sober and thoughtful.
இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம மிகவும் சிந்தனை உடையவராக நிதான புத்தி உடையவராக இருக்க வேண்டும் என்று.
And consider we all have to die.
நம்ம எல்லாரும் மரணத்தை தழுவ வேண்டும் அப்படிங்கறதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும்.
I saw we were in the Harinam Sankirtan, there were some little girls dancing.
நம்ம ஹரிநாம சங்கீர்த்தனத்துல இருந்தோம், அப்ப சில சின்ன குழந்தைகள் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க.
Where are they all?
அவங்க எல்லாம் எங்க இப்பன்னு கேக்குறேன்.
Where are those little girls?
எங்க அந்த குழந்தைகள்?
They're not here now.
அவங்க இப்ப இங்க இல்ல.
So little girls gradually become big girls.
அந்த சின்ன பெண்கள் எல்லாம் வந்து காலம் ஆக ஆக பெரிய பெண்கள் ஆவாங்க.
Gradually they become they're coming now. Gradually they become old women.
அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படினா அவங்க வயோதிக பெண்மணி ஆவாங்க.
Then they become dead women.
அதுக்கு அப்புறம் அவங்க சடலமாக ஒரு பெண்ணாக இருப்பாங்க.
The body has to die.
அந்த உடலானது மடிந்தாக வேண்டும்.
So considering this, I'm extrapolating this verse.
இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை நான் விரிவாக எடுத்துரைத்துக்
கொண்டிருக்கிறேன். We should be very thoughtful.
நாம இந்த விஷயங்கள்ல ரொம்ப யோசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
And consider I have to die soon.
நான் விரைவில் மரணம் அடைய வேண்டும் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும்.
And before I die I should do whatever is required so I don't have to get born again.
அப்படி நான் மரணம் அடையறதுக்கு முன்னாடி நான் மறுபடி பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் செய்தாக வேண்டும்.
And if we think, well, let me enjoy myself.
நீங்க நினைக்கலாம், நான் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு.
We should think every living being is thinking how to enjoy.
எல்லா உயிரினங்களுமே எப்படி அனுபவிக்கலாம் தான் யோசிச்சுருக்கிறாங்க.
The dog in the street is also thinking how to enjoy life.
தெருவில் இருக்கக்கூடிய நாய் கூட பார்த்தோம் அப்படின்னா எப்படி வாழ்க்கை அனுபவிக்கிறதுன்னு தான் யோசிச்சுருக்கு.
There is enjoyment, sensual enjoyment is available in every species of life.
அனுபவிக்கிறது, அதாவது புலன்களை கொண்டு அனுபவிக்கிறது அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களிலுமே கிடைக்குது.
But actually this world is simply full of pain.
ஆனா இந்த உலகம் பார்த்த அப்படினா முழுக்க முழுக்க வலியை கொண்டதாக இருக்கிறது.
Full of suffering.
இந்த உலகம் முழுக்க முழுக்க துன்பம் நிறைந்ததாக உள்ளது.
So Chaitanya Mahaprabhu, teaching the message of Srimad Bhagavatam, teaches us to go to Vaikuntha, the world where there is no anxiety, no pain.
சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய செய்தியை நமக்கு எடுத்துரைத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வலியற்ற உலகத்திற்கு, வைகுண்டத்திற்கு செல்ல வேண்டும் என்கிறார்.
We should consider very carefully.
நம்ம இத ரொம்ப கவனமாக யோசிச்சு பார்க்கணும்.
What am I doing with my life?
நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கேன்?
What will happen when I die?
நான் மரணம் அடையும் போது என்ன நடக்க போகுது?
Do they teach this in the schools? No.
இத பள்ளிக்கூடத்துல சொல்லி தராங்களா? இல்ல.
They're rascals. In this name of modern education, they're simply cheating you.
அவர்கள் அயோக்கியர்கள். நவீன கல்வி அப்படிங்கிற பேர்ல உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
Just study so you can get a degree, so you can get a job.
படிங்க, படிச்சு உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கும். பட்டம் கிடைச்சு அது மூலமா உங்களை நீங்க வேலைக்கு போகலாம்.
But they never point out that this world is full of suffering.
ஆனா இந்த உலகம் முழுக்க முழுக்க துன்பங்கள் நிறைந்தது அப்படிங்கறத உங்களுக்கு அவங்க என்றைக்குமே சுட்டி காட்டுறதே இல்லையே.
And the real purpose of human life is to get out of the cycle of birth and death.
மனித பிறவியினுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து வெளியில வர்றதுதான்.
All genuine spiritual teachers teach this.
எல்லா உண்மையான ஆன்மீக போதகர்களும் இதைத்தான் அறிவுறுத்துகிறார்கள்.
Nowadays, in India, especially in these villages in Tamil Nadu, there's a lot of concern about conversion from Hinduism to Christianity.
இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுல, அதுவும் இது போன்ற சிறிய கிராமங்கள்ல நிறைய பேர் ஒரு விஷயத்துல அக்கறை கொள்றாங்க. ஏன்னா நிறைய மக்கள் இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுல.
But just see, what did Jesus teach?
ஆனா நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இயேசு என்ன சொல்லி கொடுத்தார்?
He didn't teach that you join a church and then you get all kinds of material facilities.
அவர் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் சேருங்க, சேர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான பௌதிக வசதிகள்லாம் கிடைக்கும், செஞ்சு தருவாங்க அப்படின்னு அவர் சொல்லி தரல.
He was a sadhu, just like a sannyasi.
அவர் ஒரு சாதுவாக சன்னியாசிகளை போல வாழ்ந்தார்.
He taught that you cannot love God and love mammon. Mammon means material enjoyment.
அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார், நீங்க கடவுளை விரும்புறீங்க அப்படினா அந்த நேரத்துல உங்களால பௌதிக இன்பத்தை விரும்பக்கூடியவர்களாக நீங்க இருக்க முடியாதுன்னு.
He was a renounced person, a tyagi.
அதாவது அவர் ஒரு துறவியாக, தியாகியாக வாழ்ந்தார்.
He went into the desert and fasted for 40 days.
அவர் ஒரு பாலைவனத்திற்கு போய் 40 நாட்கள் விரதம் இருந்தார்.
People say that he drank wine, but if you see the original language that he spoke, actually that wasn't wine, that was grape juice.
அவர் ஒயின் அருந்தினார் என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனா நீங்க உண்மையில அவர் எந்த மொழியில அது எழுதப்பட்டதோ அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒயின் அருந்தவில்லை, அவர் அருந்தியது திராட்சை பழச்சாறு.
They say that he ate meat, but this is he's a sadhu. Sadhus don't eat meat.
அவர் மாமிசம் உண்டதாக சொல்கிறார்கள். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாதுவாக வாழ்ந்தார். சாதுக்கள் மாமிசம் உண்பது கிடையாது.
Now I've started this subject, I'll just get into it a little bit. It's just like in many Indian languages, if you ask someone, have you taken your food, they say, have you eaten rice? Do they say that in Tamil also?
Sometimes.
Sometimes, yeah.
நீங்க பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகளில் பல நேரத்தில் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, நீங்க சாதம் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அது வழக்கமாக கேட்கறது.
So Jesus, he actually spoke in ancient Aramaic, one language, which is now a dead language.
இயேசு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரமேனிய அப்படிங்கிற ஒரு மொழியில அவர் பேசினார். இன்றைக்கு அந்த மொழி மடிந்து விட்டது.
And the gospels which describe him, they were written in Greek, not in his own language.
அவர் என்ன மொழியில பேசினாரோ அந்த மொழியில அவருடைய உபதேசங்கள், அவருடைய காஸ்பல்ஸ் சொல்லக்கூடியது, அத அந்த மொழியில வரல, அது கிரேக்க மொழியில வந்தது.
So in their main food, just like in this area it's rice, so their main food is meat in the Greek language.
கிரேக்க மொழியில பார்த்தீங்க அப்படினா இங்க எப்படி மக்களுடைய முக்கியமான உணவு சாதமாக இருக்கிறதோ அங்க அவங்களுடைய முக்கியமான உணவு மாமிசம்.
So if Jesus says to someone, have you taken your food? He would say that in Aramaic, and in Greek they would write, have you eaten your meat?
அதாவது இயேசு அரமேனிய மொழியில நீங்க உங்களுடைய உணவை எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார்னா அதை கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கும் போது அவங்க எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா நீங்க உங்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க.
Anyway, the point I wanted to make is that there's all this talk about conversion and this and that, but what is the essence of all religion?
நான் இங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இங்க நிறைய மக்கள் மதம் மாறுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் இங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த எல்லா மதங்களுடைய நோக்கம் என்ன?
To love God.
கடவுள் மேல அன்பு செலுத்துறது.
And as Jesus said, you cannot love God and love to try to enjoy this material world also.
இயேசு சொல்றார், நீங்க கடவுளை அன்பு செலுத்துறது விரும்பினீங்க அப்படின்னா அதே நேரத்துல நீங்க இந்த ஜட உலகத்தின் மேல அன்பை காட்ட
முடியாதுன்னு. ஸ்ரீமத் பாகவதம் பக்தி பரேஷானுபாவ வைராக்யரண்யாத்ர, பக்தி or love of God means to experience God and to be detached from everything else.
ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பக்தி அதாவது பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது என்னன்னா, அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பை அனுபவிக்கிறது, அதே நேரத்துல பௌதிக விஷயங்கள் மேல பற்றில்லாம இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
ஸ்ரீமத் பாகவதம் டீச்சர்ஸ்,
ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லி தருது,
சவாய் புங் சாங் பரோ தர்மோ யதோ பக்தி அதோக்ஷஜை அஹைத்துக்ய பிரதிஹதா யயாத்ம சுப்ரசீததி. தி ஹையஸ்ட் தர்ம, வாட் இஸ் தி ஹையஸ்ட் தர்ம?
மிக உயர்ந்த தர்மம் என்னங்கறத சொல்லி தருது ஸ்ரீமத் பாகவதம்.
Doesn't say Hindu dharma, Christian dharma, Buddhist dharma, Islam, no such thing.
அது இந்து தர்மம், முஸ்லிம் தர்மம், கிறிஸ்தவ தர்மம் அந்த மாதிரி எதையும் சொல்லி தரல.
But we should understand God is a fully spiritual person.
ஆனா நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா, கடவுள் அப்படிங்கற ஒரு முற்றிலும் ஆன்மீகமான ஒரு நபர்.
We should have full devotion to him.
நாம அவர் மேல முழு பக்தியை வெளிப்படுத்த வேண்டும்.
Not for any personal motive.
எந்த ஒரு சொந்த நோக்கத்தோடையும் அந்த பக்தியானது இருக்கக்கூடாது.
God give me this, God give me that. That is not devotion.
கடவுளே எனக்கு இதை கொடுங்க, கடவுளே எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அது பக்தி கிடையாது.
That's some kind of business.
அது ஏதோ ஒரு வகையான தொழில், வியாபாரம்.
I offer some incense and put some money in the box and you give me more back.
நான் உங்களுக்கு கொஞ்சம் ஊதுபத்தி காட்டுறேன், உண்டியல்ல கொஞ்சம் பணத்தை போடுறேன், நீங்க எனக்கு அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமா திருப்பி கொடுங்க.
But real devotee doesn't do business with God.
உண்மையான பக்தன் கடவுள் கிட்ட போய் வியாபாரம் பண்ண மாட்டான்.
Fully absorbed in love of God 24 hours a day.
அவன் பகவான் மேல இருக்கக்கூடிய அன்பில 24 மணி நேரமும் நாள் முழுக்க ஈடுபட்டு இருப்பான்.
And that will actually make us happy.
அதுதான் நம்மள உண்மையில மகிழ்ச்சிக்குரியவர்களாக ஆக்கும்.
If you think I'll convert this way, that way, I'll get so many facilities, that means we're trying to enjoy the material world in the name of God. It's not that we're interested in God, we're interested in ourselves. That's not bhakti.
நீங்க நினைக்கலாம், நான் வந்து இந்த மதத்துல இருந்து அந்த மதத்துக்கு மாறுவேன், அந்த மதத்துல இருந்து இந்த மதத்துக்கு மாறுவேன், அது மூலமா எனக்கு சில பௌதிக வசதிகள் கிடைக்கும், அது மூலமா நான் இந்த உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு. ஆனா நீங்க ஒன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளால இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவிக்கணும்னு நினைச்சோம்னா கடவுள் மேல நம்மளால பக்தியை வெளிப்படுத்த முடியாது.
We think we'll make this adjustment and that adjustment and that will make us better.
நீங்க நினைக்கலாம், நான் இதை கொஞ்சம் அனுசரிச்சு போவேன், அதை கொஞ்சம் அனுசரிச்சு போவேன், அது மூலமா எனக்கு வந்து நல்ல நிலைமை வந்துடும் அப்படின்னு.
And then now there are election time and vote for this party, vote for that party.
இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் நேரம், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க.
What's the use of all these parties?
இந்த கட்சிகளால என்ன பிரயோஜனம்?
Someone's offering free mixies, someone's offering, what else do they offer? All kinds of things. Two eggs for the children at school. So many things. Freebies, sops.
சில பேர் பாத்தீங்கன்னா இலவசமா மிக்சி கொடுப்பாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டை கொடுப்பாங்க. இது எத்தனை எத்தனையோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு கொடுத்துட்டே இருப்பாங்க மக்களுக்கு இலவசமா.
But who is going to be the party that will teach you what is the actual purpose of life?
ஆனா வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறத எந்த கட்சி உங்களுக்கு சொல்லி தர போகுது?
They may give you a mixie and a house and so many things, but still you have to die.
அவங்க உங்களுக்கு மிக்சி கொடுக்கலாம், வீடு கூட கொடுக்கலாம், இன்னும் எத்தனையோ பொருட்களை கொடுக்கலாம். ஆனா நீங்க எல்லாரும் எப்போடி எப்படி இருந்தாலும் மரணத்தை சந்தித்து தானே ஆகணும்.
What happens after death?
மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது?
No one teaches this.
யாரு இத சொல்லி தரது இல்லையே?
Why don't they teach this?
ஏன் அவங்க இத சொல்லி தர கூடாது?
Because they're all cheaters.
ஏனா அவங்க எல்லாரும் ஏமாற்ற கூடியவர்கள்.
They want your vote so they can get power, so they can get more and more money for themselves.
அவங்களுக்கு ஓட்டு வேணும், அது மூலமா அவங்களுக்கு பதவி வேணும், அது மூலமா இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்.
So we should understand Srimad Bhagavatam is the science of understanding God.
நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீமத் பாகவதம் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான விஞ்ஞானம்.
It is not a sentimental or fanatical religion.
இது ஏதோ மன எழுச்சியில் இருக்கக்கூடிய அல்லது மத வெறியில் இருக்கக்கூடிய ஒரு மதம் கிடையாது.
Religion means we have to make some commitment.
மதம் அப்படின்னா நம்ம அதுல சில உறுதி எடுக்கணும்.
It's not just you do some prayers in the morning or a little puja in the morning and then forget God for the rest of the day.
நீங்க ஏதோ காலையில கொஞ்சம் சில பிரார்த்தனைகளை செய்யறது, கொஞ்சம் பூஜை பண்றது, அதுக்கப்புறம் மிச்ச நேரம் எல்லாம் வந்து கடவுளை மறந்துறது அப்படிங்கறது கிடையாது.
In that way, Islam is good because they're supposed to pray 5 times a day or 3 times a day if they're Shias.
அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாம் வந்து சிறந்ததாக தெரிகிறது. ஏன்னா அங்க 5 முறை தொழ வேண்டும்னு சொல்லப்படுது. அதுல ஒருத்தர் ஷியா பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா 3 முறை தொழ வேண்டும்.
But there should be proper knowledge of God also.
ஆனா இது எல்லாத்துக்கும் மத்தியில கடவுளை பற்றிய முறையான அறிவும் ஒருத்தர்கிட்ட இருந்தாக வேண்டும்.
There should be knowledge of ourselves also.
நம்மை பற்றிய அறிவும் நமக்கு இருந்தாக வேண்டும்.
Spiritual knowledge begins with atma gyan, knowledge of the self.
ஆன்மீக அறிவு அப்படிங்கிறது ஆத்மாவை பற்றிய அறிவோடு தொடங்குகிறது.
Who are we?
நம்ம யாரு?
We generally think of myself, I am this body.
நாம பொதுவா நான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த உடலாகத்தான் நினைக்கின்றோம்.
But the body is temporary and the soul is eternal.
ஆனா இந்த உடலானது தற்காலிகமானது, ஆத்மா நித்தியமானது.
Any so-called religion which doesn't teach that we are going from body to body to body, frankly, it's based on ignorance.
நாம் ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கும், அந்த உடலிலிருந்து அடுத்த உடலுக்கும் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத எந்த ஒரு மதம் சொல்லி தரலையோ அது எல்லாமே அறியாமை அடிப்படையாக கொண்டதுதான்.
This idea that you're born once and then you either go to heaven forever or hell forever, it's not a very good philosophy at all.
நீங்க ஒரே ஒரு தடவை தான் பிறக்கறீங்க, அப்படி பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒன்னு சொர்க்கத்துக்கு போக போறீங்க இல்ல நரகத்துக்கு போக போறீங்க, இதுதான் நிரந்தரமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தானது அது நல்ல கருத்தே இல்ல, கொஞ்சம் கூட யதார்த்தமானதே இல்ல.
Either you just make it into heaven or you might just not quite qualify and then you have to go to hell forever.
நீங்க சொர்க்கத்துக்கு போயிடணும், அப்படி சொர்க்கத்துக்கு போறதுல ஏதோ ஒரு சின்ன பிழை வந்துருது அப்படின்னா அப்ப நீங்க நிரந்தரமா நரகத்துக்கு போயிடுவீங்கிறாங்க.
In the day of judgment, okay, go to hell forever.
அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு நாள்னு சொல்லுவாங்க, தீர்ப்பு நாள் வர்றப்ப பார்த்தா இவரு கொஞ்சம் சரி பரவாயில்ல நரகத்தை நித்தியமா போகட்டும் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறதா?
God is not so cruel.
கடவுள் அந்த மாதிரி கொடூரமானவர் கிடையாது.
We get chance after chance after chance until we get it right.
நம்ம சரியான விஷயத்தை பிடிச்சுக்கிற வரைக்கும் நமக்கு மீண்டும் 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 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
But that requires some commitment.
ஆனா அதுல நம்ம சில உறுதியோடு செயல்படுதல் அவசியம்.
So Chaitanya Mahaprabhu teaches this on the basis of Srimad Bhagavatam.
Chaitanya Mahaprabhu இதன நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையாக வைத்து சொல்லி கொடுத்திருக்கார்.
If you are serious to understand who you are and who God is, you must read the Srimad Bhagavatam.
நீங்க யார் அப்படிங்கறதலயும் கடவுள் யார் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறதுல நீங்க தீவிரமானதா இருந்தீங்க அப்படினா நீங்க நிச்சயமா ஸ்ரீமத் பாகவதத்தை படித்தாக வேண்டும்.
Actually in the Christian world, it's in the West, the Srimad Bhagavatam is very well accepted.
உண்மையில நீங்க பார்த்தீங்க அப்படினா மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் மத்தியில ஸ்ரீமத் பாகவதமானது பரவலாக ஏற்கப்படுகிறது.
In Italy, our devotees, they go town to town, village to village, distributing Srila Prabhupada's books.
இத்தாலி நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பக்தர்கள் ஒவ்வொரு நகரங்களாக ஒவ்வொரு வீடுகளாக சென்று ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை விநியோகம் செய்து வருகிறார்கள்.
In Italy, in practically in every village, there are ancient, beautiful churches.
இத்தாலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறை எல்லா கிராமங்கள்லேயும் ரொம்ப புராதனமான அழகான சர்ச்சு இருக்கு.
It's the best of the Catholic religion. We can find many of the best expressions we can find the
கத்தோலிக்க பிரிவை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய மிக சிறப்பான முறைகள் எல்லாம் அங்க நீங்க பார்க்க முடியும் இத்தாலியில.
So our devotees go village to village distributing books. The first place they go to is the church because the priests, they're very interested in these books.
நம்முடைய பக்தர்கள் ஒவ்வொரு இடங்களாக ஒவ்வொரு கிராமங்களாக சென்று புத்தகங்களை விநியோகம் பண்றாங்க. அப்படி போகும்போது அவங்க முதல்ல போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னா அந்த அங்க இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு தான். அப்ப ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாதிரியார்கள் அந்த நம்மளுடைய புத்தகங்கள்ல ஆர்வமாக இருக்கிறார்கள்.
Because to be a priest you have to study so many years in the seminary.
ஏன்னா நீங்க பாதிரியாரா இருக்கணும் அப்படின்னா பல வருடங்கள் நீங்க அவங்களுடைய பள்ளியில படித்திருக்க வேண்டும்.
But they find in the books of Srila Prabhupada, the Vedic Shastras, the Srimad Bhagavatam, such knowledge that they were never taught.
அவங்க என்ன பார்க்கறாங்க அப்படினா ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல ஸ்ரீமத் பாகவதத்துல அவங்களுக்கு பல வருடங்களா சொல்லி தரப்படாத விஷயங்கள் இதுல இருக்கிறது பார்க்கிறார்கள்.
In Russia, one of the prominent leaders of the Russian Orthodox Church told one of our devotees that all the monks and priests of the Russian Orthodox Church, they won't admit it, but privately, secretly, they're all reading Prabhupada's books.
ரஷ்யாவில் ஒரு முக்கியமான அதாவது கிறிஸ்துவ கொள்கைகளை கண்டிப்புடன் கடைபிடிக்கக்கூடிய பிரிவை சார்ந்த கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் நம்ம பக்தர்கிட்ட சொன்னார். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் யாரெல்லாம் கண்டிப்பான பாதிரியார் கண்டிப்பாக கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய பாதிரியார்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட பொதுவாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விசாரிச்சிங்கன்னா அவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க. அவங்க எல்லாருமே பிரபுபாருடைய புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காங்கங்கிறத.
Because there's such deep knowledge of God in those books.
ஏன்னா இந்த புத்தகங்கள்ல கடவுளை பற்றி அவ்வளவு ஆழமான அறிவு புதைந்து கிடைக்கிறது.
Practically even in the first verse of Srimad Bhagavatam is so rich, just in one verse, rich with knowledge of God.
எப்படி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதனுடைய முதல் ஸ்லோகத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதிலே எந்த அளவிற்கு இந்த இறை விஞ்ஞானம்ங்கிறது புதஞ்சு செல்வ செழிப்போட இருக்குங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியும். முதல் ஸ்லோகம்.
So shall I explain what it means?
இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத நான் விளக்கட்டுமா?
All right. Well, one thing is that our param guru Bhaktisiddhanta Saraswati Thakur, he explained what this meant.
நம்மளுடைய பரம் குரு அவர் பக்திசிதானந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கறத விளக்கி இருக்கிறார்.
In 30 sessions of 2 hours each.
அவர் 30 வகுப்புகளில் விளக்கி இருக்கிறார். ஒவ்வொரு வகுப்பும் 2 மணி நேரம் நீண்டது.
He was just explaining this one verse.
அவர் அந்த ஒரு ஸ்லோகத்தை விளக்கம் கொடுத்துட்டிருந்தார்.
Because practically the first clause janmadyasya yataha that covers everything. That is Brahma, which means everything.
Yena அதுல முதல் ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய முதல் பிரிவு ஜென்மாதிசேதா அப்படிங்கறதுக்குள்ளாரியே அவ்வளவு அடங்கி இருக்கு. ஏன்னா பிரம்மன் கிட்ட இருந்து எல்லாமே வருதுங்கிறப்ப அதுல எல்லாம் அடங்கி இருக்கு. அதுல
யதோவா இமானி பூதானி ஜயந்தி யத்ர வாட் இஸ் இட் யத் பிரயாத்ய பிசங் விசந்தி யத்ர சார சாரவம் திஷ்டந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மா. This means that that in which everything from which everything has come. Yato va imani bhutani jayanti. That from which everything has become generated.
எதிலிருந்து எல்லாம் தோன்றியதோ எதிலிருந்து எல்லாம் வெளிவந்ததோ
யத்ர சர்வாணி திஷ்டந்தி in which everything exists
எதில் எல்லாம் நிலை பெற்றிருக்கிறதோ
that into which everything ultimately enters after destruction
பிரளயத்திற்கு பின்பு எதில் அனைத்தும் ஒன்றாக இணைகிறதோ
that is the proper subject of inquiry
அதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள்ல மிக முக்கியமான கேள்வி அதை பற்றி தான் கேட்க வேண்டும்
that is brahma which brahma means everything
அதுதான் பிரம்மன் பிரம்மன் அப்படினா எல்லாம் என்று அர்த்தம்
so that just the first three words we of the shrimad bhagavatam you could spend lifetimes just discussing that
இப்படி ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் மூன்று வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே அத நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க நம்ம விவாதித்து கொண்டு போயிருக்கலாம்
Then everything is known by that supreme person directly and indirectly is conscious of everything
anda mulumudar kadavul neradiyago maraimugamago ellavatrayum unarndavaraga irukkirar
He is separate from everything and independent from everything.
அவர் எல்லாவற்றும் எல்லாவற்றிலிருந்தும் பிரிந்தவராகவும் இருக்கிறார் எல்லாவற்றிலிருந்தும் சுதந்திரமானவராகவும் இருக்கிறார்.
It was he who spoke the Vedic knowledge to Brahma at the beginning before the creation.
அவர்தான் படைப்பின் ஆரம்பத்தில் படைப்பிற்கு முன்பாக இந்த வேத ஞானத்தை பிரம்மாவிற்கு உபதேசித்தார்.
It is by him that even great demigods in this world are bewildered.
அவரால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் தேவர்கள் கூட குழம்புகிறார்கள்
it is by him that this illusory world appears to be real
அவரால தான் இந்த மாயையான உலகமானது உண்மையே போன்று தோன்றுகிறது
just like in illusion you might see fire on water or water on land a mirage
நீங்க இந்த மாயையின் காரணத்தால தண்ணியில நெருப்பு இருக்கிற மாதிரி பார்க்கலாம் இல்ல சாலையில போகும்போது நாம காணல் நீர் போல நீர் இருக்கிறத பார்க்கலாம்
So he always resides in his own abode
அவர் எப்போதும் தன்னுடைய சொந்த தாமத்தில் இருக்கிறார்
Where there is no such illusion
அந்த இடமானது அறியாமைக்கு அப்பாற்பட்டது
He is the supreme reality
அவரே பரம உண்மை
upon whom we should meditate
avar meeda naam anaivarum dhyanikka vendum
so that's a brief overview of the meaning of that verse
idu anda shrimad bhagavathinude mudhal slogathirku naan valagakudiya oru surukkamana oru kannottam
chaitanya mahaprabhu he taught this wherever he went
chaitanya mahaprabhu engellam sendraro avar angellam idai solli koduthar
And he demonstrated the practical means of living Srimad Bhagavatam.
Srimad Bhagavatathinpadi eppadi vaalradhu abingiradha avar nadaimuraiyila ellarkkum seidhu kaattinar.
By chanting the holy names of Krishna.
Krishnarude thirunamathai uchcharithadhan moolamaga.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. This is the Maha Mantra.
இது மகாமந்திரமாகும்
So Chaitanya Mahaprabhu he gave full knowledge of God
Chaitanya Mahaprabhu கடவுளை பற்றிய முழுமையான அறிவை வழங்கினார்
full love of God
முழுமையான இறையன்பினை வழங்கினார்
and a very practical system to attain love of God
அந்த இறையன்பை அடைவதற்கு நடைமுறையில அவர் வழிமுறையையும் ஏற்படுத்தி கொடுத்தார்
chanting the names of Krishna
கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றது
In Kali Yuga this is the way to come close to Krishna
Kali Yugathla Krishnarukku arigila varradhukku idhudan valimurai
It requires also that one should live a very pure life
Oruthar thoomiyana vaalkai vaalradhu abingaradhum adhula oru theveyagum
To go to the temple or the church or whatever and then eat chicken or mutton This is not a sign of God realization.
ஒரு கோயிலுக்கோ தேவாலயத்துக்கோ போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கோழியோ ஆடோ சாப்பிடுறது அப்படிங்கிறது கடவுளை உணர்வதற்கான வழிமுறை கிடையாது
If we love God, we should love God's creatures also.
கடவுளை மேல நம்ம அன்பு செலுத்துறோம் அப்படின்னா அப்ப கடவுளுடைய படைப்புகள் மேலேயும் நம்ம அன்பு செலுத்தி ஆகணும்.
This world is full of pain, but we should not inflict pain on others.
இந்த உலகம் முழுக்க முழுக்க வலி நிறைந்தது, ஆனா அதுக்காக நம்ம மத்தவங்களுக்கு வலி கொடுக்க கூடாதே.
So killing for the pleasure of the tongue, this is not God consciousness.
நாக்கினுடைய திருப்திக்காக கொலை செய்யறது அப்படிங்கிறது அது கடவுள் உணர்வா என்ன?
This is a very low level of consciousness.
இது மிக தாழ்ந்த உணர்வு நிலையாகும்.
So Chaitanya Mahaprabhu, he came to give the pure way of life.
சைத்தன்ய மகாபிரபு தூய்மையான வாழ்க்கை முறை வழிமுறையை கொடுப்பதற்காக வந்தார்.
With the highest knowledge.
மிக உயர்ந்த அறிவுடன்.
Actual knowledge of God.
கடவுளை பற்றிய உண்மையான அறிவுடன்.
And very practical and joyful method to approach God.
கடவுளை அணுகுவதற்கு மிகவும் நடைமுறைக்கு உகந்த மகிழ்ச்சிகரமான வழிமுறையுடன் அவர் கொடுத்திருக்கிறார்.
Which everyone can take up.
இதை எல்லாருமே இதுல பங்கு கொள்ள முடியும்.
One can be married or not married, in any station of life one can go on chanting Hare Krishna.
ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கலாம், வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருத்தர் தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லிக் கொண்டு செல்ல முடியும்.
This land is blessed by the lotus feet of Chaitanya Mahaprabhu.
இந்த பூமியானது சைத்தன்ய மகாபிரபுடைய தாமரை திருவடிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது.
So you also take up this singing and dancing, chanting the names of Krishna.
அதனால நீங்களும் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி பாடி ஆடக்கூடிய வழிமுறையை எடுத்துக்கொள்ளுங்கள்.
And uplift this land which is going more and more and more into ignorance.
அப்படி செய்து அறியாமை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியை நம்ம தூக்கி நிறுத்துங்கள். மேலும் மேலும் இது அறியாமை நோக்கி போய்கிட்டு இருக்கு.
Bring in a spiritual revolution.
ஒரு ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துங்கள்.
Politicians are not going to help you.
அரசியல்வாதிகள் அவங்க உங்களுக்கு இதுல உதவி செய்ய போறது கிடையாது.
The businessmen are not going to help you.
தொழில் அதிபர்கள் அவங்க உங்களுக்கு இதுல உதவி செய்ய போறது கிடையாது.
So called religionists are not going to help you.
பேரளவுல மதவாதிகள்னு சொல்லிக்கிறவங்களும் உங்களுக்கு இதுல உதவி செய்ய போறது கிடையாது.
We should be very careful and find out what is the actual true path that will help us to get free from birth and death and to love God purely.
பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு கடவுளை தூய்மையாக வழிபடுவதற்கு உகந்த வழிமுறை என்ன, உண்மையான பாதை என்ன அப்படிங்கறத நாம கவனத்துடன் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
Everyone has to make their own decision.
ஒவ்வொருத்தரும் தங்களுடைய முடிவை எடுத்தாக வேண்டும்.
But don't be bribed into taking up some religious process.
ஆனா ஏதோ ஒரு மத வழிமுறையை எடுத்துக்கிறதுக்காக உங்களை லஞ்சம் கொடுத்து மாத்துறாங்கங்கற மாதிரி நீங்க ஆயிடாதீங்க.
If anyone comes and says you join our religion and we'll give this facility, this much money, this, you can know for sure that's not bona fide religion. You won't come closer to God.
நீங்க உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க வந்து நீங்க இந்த மதத்துக்கு மாறிடுங்க, அந்த மதத்துக்கு மாறிடுங்க, உங்களுக்கு இந்த வசதி ஏற்படுத்தறோம், அந்த வசதி ஏற்படுத்தறோம் சொன்னாங்கன்னா அப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம், இது உண்மையான மதம் கிடையாது, இதன் மூலமா நீங்க கடவுள் பக்கத்துல போகவே முடியாதுங்கறத.
Offering material benefits has got nothing to do with God consciousness.
பௌதிகமான நன்மைகளை மக்களுக்கு வழங்கறது அப்படிங்கறதுக்கும் இறை உணர்வு அப்படிங்கறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது.
It's simply cheating, that's all.
இது வெறுமனே ஏமாத்துறதுதான், அவ்வளவுதான்.
The people are offering material benefits because they get more the more they so called convert.
மக்கள் உங்களுக்கு ஏன் பௌதிக நன்மையை கொடுக்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு பௌதிக நன்மையை கொடுக்கறனால அவங்களுக்கு இன்னும் நிறைய பௌதிக நன்மையை கொடுக்குது. இவ்வளவு பேரை நாங்க மாத்திருக்கோம் காட்டி.
It's like the politicians, they promise you so many things but they want to get something from you. They're not really interested in giving to you, they want to get from you.
இது ஏறக்குறைய அரசியல்வாதிகள் மாதிரி தான். அரசியல்வாதிகள் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம் அதெல்லாம் கொடுக்குறோம்னு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ உங்ககிட்ட இருந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க, அந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து அடையறத காட்டிலும் பெருசா இருக்குங்கிறது
தான்.
இப்படி இந்த உலகத்துல நிறைய ஏமாற்றுதல்கள் போயிட்டு
இருக்கு.
கல்வி முறையே பார்த்தோம்னா ஏமாற்றக்கூடியதாக இருக்கு.
Politics is all cheating.
அரசியல் முழுக்க ஏமாற்றக்கூடியதாக இருக்கு.
Religion, a lot of it is all cheating, mostly.
மதம் அப்படிங்கிற பேர்லயும் பெரும்பாலும் நிறைய என்ன போயிட்டு இருக்கோ அதெல்லாம் ஏமாற்றதா தான் இருக்கு.
All the advertisements on the TV, it's all just cheating you.
டிவியில பார்க்கக்கூடிய விளம்பரம் எல்லாமே ஏமாற்றக்கூடியதாக தான் இருக்கு.
If you can find that kind of association where you will not be cheated, that will be the actual benefit of your life.
நீங்க ஏமாற்றப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வகையான சங்கம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த தொடர்பு அந்த சங்கம் தான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையானதாக இருக்கும். அதுக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப உங்களுடைய உண்மையான நன்மை என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும்.
Mostly our brain is so confused, we can't even understand what is our real benefit.
பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூளை எந்த அளவுக்கு குழம்பி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உண்மையான நன்மை என்ன அப்படிங்கறதையே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது.
Just like you see all the young men, they think if I can get a big motorcycle and go roaring down the street, that's really what I should do.
நீங்க பாத்தீங்கன்னா சில ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எல்லா இளைஞர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம வந்து வாழ்க்கையில ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும், அதை வச்சுன்னு சொல்லி நான் போகணும், அப்படி போறதுதான் வாழ்க்கையோட நோக்கம் நினைக்கிறாங்க.
Simply someone has made put this desire in your heart because they want you to work hard to get some money so you can buy their motorcycle and they can become more rich.
இந்த உணர்வு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு மோட்டார் சைக்கிளை விற்று அது அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நீங்கள் மோட்டார் சைக்கிளை நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணதுனால இந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை உங்களுடைய மனதில் திணிச்சு வச்சுருக்காங்க அவங்க பணக்காரனாகிறதுக்காக.
Even if you have the biggest, best motorcycle in the whole world, you still have to die. What happens then? Why don't you think?
உங்க கிட்ட இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அப்ப கூட நீங்க செத்துதான் ஆகணும். அப்ப மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கறத ஏன் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க?
So don't be a fool.
அதனால முட்டாளா இருந்துடாதீங்க.
Try to understand this real philosophy of life as given by Chaitanya Mahaprabhu.
சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உண்மையான வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்.
ஸ்ரீல பிரபுபாட் ஹஸ் கிவன் அஸ் ஆல் தீஸ் புக்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் சைத்தன்ய சரிதாம்ரதம்.
ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு எத்தனையோ புத்தகங்களை கொடுத்திருக்கிறார், ஸ்ரீமத் பாகவதம் சைத்தன்ய சரிதாம்ரதம்லாம்.
So study these books and perfect your life.
இந்த புத்தகங்களை எல்லாம் படித்து உங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஹரே கிருஷ்ண.
ஹரே கிருஷ்ணா.
We should introduce our this is the Damada.
He was here.
Yeah, he's still here. Come up. You can just say he's doing this, directing this.
இங்க தாமோதர் கௌரங்க பிரபு இருக்கிறார். இவர் உங்கள பலருக்கு தெரிந்திருக்கும். இவர் நம்ம கிருஷ்ண பக்தியை பல வருடங்களாக பயிற்சி செய்யக்கூடியவர். இவர் தனுஷ் என்ற பெயரில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். பல நாடகங்களில் நடித்திருக்கிறார். சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ராமானுஜரை பற்றி ஒரு தொலைக்காட்சி சீரியல் வந்துன்றிருக்கு. அதனுடைய இயக்குனராகவும் அதனுடைய அதில் ஒரு கதாபாத்திரத்தையும் அவர் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்.
So he's writing all the scripts and directing it.
அவர் அதற்கான கதை வசனம் எழுதி அதற்கு இயக்குனராகவும் செயல்படுகிறார்.
Acting also sometimes.
One role. திருக்கச்சி நம்பி he's acting as.
I see. So in this way he's also every day telling Karuna Nidhi about Ramanuja.
இதன் மூலமாக அவர் ஒவ்வொரு நாளும் கருணாநிதி கிட்ட ராமானுஜரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
Quite surprising.
ஆச்சரியமான ஒரு விஷயம் தான்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
எனி க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ்.
ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். மைக்
just see if there's from the general public if there's any
hand
question.
Mic. Yes. Hand mic. Public கிட்ட இருக்கு.
He is also already one of our devotees.
So my question is, the reason for me being here already is independence of Jivatma. My question is, why was the independence given to me when I did not have enough knowledge about the hand?
நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் தான் அப்படின்னா ஏன் எனக்கு ஏன் இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, எனக்கு அதை ஒழுங்காக அந்த சுதந்திரத்தை உபயோகிக்க தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஏன் சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது.
இண்டிபெண்டன்ஸ், மைன்யூட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜீவா இஸ் ரிக்வயர்ட்.
ஜீவனுக்கு கொஞ்சம் சுதந்திரம் அப்படிங்கிறது தேவை.
அதர்வைஸ் தேர்ஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் லவ்விங் காட்.
அப்படி இல்லை அப்படின்னா கடவுள் மேலே அன்பு செலுத்துறது அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை.
லவ்விங் காட் மீன்ஸ் யூ ஹாவ் டு சூஸ் ஐதர் டு லவ் ஆர் நாட் டு லவ். இட் கேன் நாட் பி ஃபோர்ஸ்ட்.
கடவுளே அன்பு, கடவுள் மேலே அன்பு செலுத்துறது அப்படின்னா ஒன்று அதை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு உந்துதல் மூலம் நடக்கக்கூடாது.
இஃப் வி சூஸ் நாட் டு, தென் வி கம் டு திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட்.
அப்படி கடவுள் மேலே அன்பு செலுத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அப்போ நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு வருகிறோம்.
And because we want to forget God, then our knowledge is covered.
நம்ம கடவுளை மறக்கணும் அப்படின்னு நினைச்ச காரணத்தினால நம்மளுடைய நம்மளுடைய அறிவானது மறைக்கப்பட்டிருக்கிறது.
So now you have the knowledge.
இப்போ உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
So now you should act on that.
இப்போ நீங்கள் அந்த அறிவில் செயல்பட்டாக வேண்டும்.
We can give the knowledge, but most people, they don't want to take it.
நம்ம அறிவை கொடுக்கின்றோம், ஆனால் பெரும்பாலான மக்கள் அந்த அறிவை எடுத்துக்கொள்றது கிடையாது.
That's your use or misuse of independence.
அதுதான் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் உபயோகிக்கிறதும் தவறாக உபயோகிப்பதும்.
Okay. Any other question from...
வேறு ஏதாவது கேள்விகள்?
All right, then announce the books.
Okay.